சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன். 36 அத்தியாயம். கடல் அரசி வெட்கம் கெட்டவள். நமது வேதாந்திரிகளும் சரி, கவிஞர்களும் சரி, பேரின்பம் எத்தன்மையானது என்பதை உணர்த்த சிற்றின்பத்தையே வழிகாட்டியாக கொண்டார்கள். மனிதனுடைய 5 புலன்களும் ஒருங்கே ஒரு நிலையில் பொருந்துவது சிற்றின்பம் ஒன்றில் மட்டும்தான் என்ற காரணத்தால் அதை காட்டி பேரின்பத்துக்கு புலன்களை திருப்பலாம், நிலைக்கச் செய்யலாம் என்று தீர்மானித்தார்கள். ஆகையால் நாயக நாயகி பாவம் என்ற தத்துவத்தை சிருஷ்டித்தார்கள். பேரின்பம் எத்தன்மையானது, இறைவனிடம் நாம் அடையும் சுகம் எப்பேற்பட்டது என்று கூற இளமுளை மாணர் வலிய வனைத்த சுகம் போல என்று அருணகிரிநாதரும் தமது பஞ்சரத்தின திருப்புகழில் பாடினார். அந்த பாட்டுக்கு ஓர் உதாரணமாக அன்று திகழ்ந்தான் கடல் வேந்தன். சற்று விலகியே நின்ற அவனை கழுத்தை தனது கைகளால் வளைத்து மார்பை நோக்கி இழுத்து நிலக்கள்ளி வலிய அணைத்துக் கொண்டதும் தனது உறுதியெல்லாம் குலைந்து விட்டதை புரிந்து கொண்டான் மகாவீரனான கடல்வேந்தன். நிலக்கள்ளியின் பனித்த மார்பில் அணைக்கப்பட்ட தலையை அந்த இடத்திலிருந்து விடுவித்துக் கொள்ளவும் சக்தியற்றவனாக விட்டபடியால் அவள் இழுத்த இழுப்புக்கு எல்லாம் இசையமை செய்தான். அவன் தலையை மார்பில் கடுமையாக அணைத்துக் கொண்ட நிலக்கள்ளி அவனை லேசாக கட்டிலை நோக்கி தள்ளி இழுத்துச் சென்றாள். தனது உடலை அவன் உடலோடு பொருத்திய வண்ணம் கட்டிலை அடைந்ததும் பஞ்சனையில் அவனை சாய்த்து அவளும் சாய்ந்துவிடவே அதுவரை வாளாவிருந்த அவன் வலிய கரங்களும் அவள் முதுகில் தவழத் தொடங்கின. இடைச்சலையை சிறிது நெகிழ்த்தவும் முற்பட்டன. எதையும் அவள் எதிர்க்காதது மட்டுமல்ல, அவன் கைகளின் கோரிக்கைகளுக்கும் ஆராய்ச்சிக்கும் உதவியும் செய்தாள். அவன் கை சில சமயங்களில் இடம் தெரியாமல் தடுமாறிய போது தனது கையொன்றால் அதை பிடித்து வழிகாட்டினாள். அவள் கால்களுக்கு கீழே அகப்பட்டுக் கொண்டிருந்த அவன் கால்களில் ஒன்று தன்னை விடுவித்துக் கொண்டு மேல் எழும்ப முற்பட்ட போது தனது கால்களை சிறிது விளக்கி அதற்கு இடமும் கொடுத்தாள். அந்த கால் மேல்புறமாக வந்து அந்த எழில் மேடையில் தவழ்ந்த போது அவள் இன்பம் அளித்த இம்சையால் சிறிது முனகவும் செய்தாள். அந்த முனுகள் அவள் இச்சை வேகத்தை உச்சிக்கு கொண்டு போயிருக்க வேண்டும். அந்த வினாடி அவள் உடலின் முழு அழுத்தம் கடல்வேந்தன் மீது விழுந்தது. கடல்வேந்தன் புலன்கள் அவள் உடலை தவிர வேறெதிலும் ஈடுபடும் சக்தியை இழந்தன. சாளரத்துக்கு வெளியே ஹோ என்ற அலை ஓசையை காது வாங்கவில்லை. அவன் கட்டிலுக்கு மேல் இருந்த கூரையில் தீட்டியிருந்த ஓவியங்களை பார்க்க முடியவில்லை அவன் கண்களால். புத்தி அவள் அலையவ லக்ஷணங்களை தவிர வேறொன்றையும் சிந்திக்க மறுத்தது. இதயம் அவள் இதயத்தோடு கலந்துவிட அவள் இதய ஒளியோடு சேர்ந்து சப்தித்தது, தூரிதமாக ஓடியது, மூச்சு பெரிதாக வந்தது, பேச்சு எதுவும் இல்லை. இப்படி எல்லா புலன்களையும் அவள் அழகின் மீது நிலைக்க விட்டதால் சொர்க்கம் என்பது தனியாக ஏதும் இல்லை என்ற முடிவுக்கு வந்த கடல்வேந்தன் தன் மீது படுத்திருந்த மலர்மேனியை மீண்டும் தடவினான். சில இனங்களை முரட்டுத்தனமாக வருடினான். தன்னால் எத்தனை இம்சையை விளைவிக்க முடியுமோ அத்தனையையும் விளைவித்தான். நிலக்கள்ளிக்கு அத்தனை இம்சையும் வேண்டியிருந்தது. உண்மையில் ஆண்கள் அளிக்கும் இம்சைக்கு பெயர்தான் சுகம் என்று அவள் தீர்மானித்தாள். தனது முரட்டுத்தனத்தையும் காட்டினாள். அவன் இதழ்களை பற்றியிருந்த தனது இதழ்களை லேசாக விளக்கி அவன் கீழ் உதட்டை பற்களால் லேசாக கவ்வினாள். அவன் பற்களும் பதிலளிக்க தொடங்கி அவள் இதழை சற்று வலிக்கும்படியாகவே பற்றியதன்றி நாவும் அவள் நாவோடு உறவு கொண்டாடியது. அவன் உடல் சற்று நிமிர்ந்து கைகள் அவள் பூவுடலை பக்கவாட்டில் புரட்டி கொண்டது. அப்படி புரட்டி அவன் உடலும் திரும்பவே அக்கம் பக்கமாக இணைந்த இருவர் உடல்களும் அப்படி நெருங்கியே கிடந்தன. பல வினாடிகள் நெருங்கி கிடந்தனவே என்று செயல்படாமல் இருக்கவில்லை. அவள் கையொன்று எழுந்து அவன் குழல்களை களைத்தது. பிறகு அவள் முகம் அவன் மார்பில் புதைய கண்கள் மூடிக்கொண்டன. மூடிய கண்கள் உணர்ச்சிகளை விழிக்க செய்துவிட்டதால் அவள் கால்கள் அவன் கால்களிடையே பாய்ந்தன. அவற்றை தனது கால்களால் அழுத்திய கடல்வேந்தன் மெல்ல அவள் முதுகில் கையை செலுத்தி மார்பு கச்சையை அவிழ்க்க தொடங்கினான். அது அவிழ்ந்ததும் உணர்ச்சிகளின் நெகிழ்ச்சி எல்லை மீறியது. கரை உடைந்தது. பிறகு ஏதேதோ அற்புதங்கள், புலன்களின் தாண்டவம், ஐக்கியம். இது சிற்றின்பமா, பேரின்பமா? விளக்க முடியாத தத்துவம் இதுதான் பேரின்பம் என்று கடல்வேந்தன் தனக்கு விளக்கம் தந்து கொண்டான். கால சக்கரம் சுழன்று காலையும் மெதுவாக தோற்றுவிக்க தொடங்கியது. அந்த உணர்வு வந்ததும் கடல்வேந்தன் துரிதமாக எழுந்தான். நிலக்கள்ளி, எழுந்திரு, உன் மரக்களத்துக்கு போக வேண்டும் என்றான். பஞ்சனையில் படுத்தபடி அந்த பஞ்ச வருண கிளி தனது இதழ்களை விரித்து புன்முறுவல் காட்டினாள். சிறிது தலையை தூக்கி தனது உடலை கவனித்தாள். அலங்கோல நிலையை கண்டாள். விலகி கிடந்த தனது அழகிடங்களை கண்டாள். அவற்றை கண்டதில் இன்பமும் எய்தியதால் வேந்தரே என்று கடல் வேந்தனை அழைக்கவும் செய்தாள். ஏன் என்று வினவினான் கடல் வேந்தன். சற்று தகழியை எடுத்து வாருங்கள் என்றாள் நிலக்கள்ளி. எதற்காக? இது என்ன கேள்வி? சீக்கிரம் கொண்டு வாருங்கள் என்று அதட்டினாள் நிலக்கள்ளி. அதற்கு மேல் ஏதும் பேசாத கடல் வேந்தன் தகழியை கொண்டு வந்து அவள் கையிலே கொடுக்க போனான். வேண்டாம், நீங்களே காட்டுங்கள் என்று நிலக்கள்ளி அதில் தனது முகத்தை கவனித்தாள். உதட்டில் சிறிது காயம் இருந்தது, கன்னத்திலும் ஓரிடம் சிவந்து கிடந்தது. அவற்றைக் கண்டு தனது புன்முறுவலை மேலும் விகசித்துக் கொண்ட நிலக்கள்ளி, அதை வைத்துவிட்டு வாருங்கள் என்று உத்தரவிட அப்படியே செய்துவிட்டு வெளியே செல்ல முற்பட்ட அவனை, அதற்குள் கதவை திறக்க வேண்டாம், இப்படி வாருங்கள் என்றாள். அவன் நின்றபடி ஏதோ சிந்தித்து தலையை அர்த்தமில்லாமல் அசைத்து கொண்டான். பிறகு கட்டிலை நோக்கி வந்து அவள் அறையில் நின்று கொண்டு, இப்பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று வினவினான் மூர்க்கத்தனமாக. அவள் மெல்ல நகைத்துவிட்டு செய்ததை சீர்திருத்த வேண்டும் என்று கூறி கலைந்து கிடந்த தனது சேலையை கட்டினாள். அவனும் நகைத்துவிட்டு அவள் சேலையை சரி செய்து இடுப்பில் முடிச்சும் போட்டான். இனி நீ எழுந்திருக்கலாம் என்றான். கடல்வேந்தன் இந்த நிலைக்கு வந்துவிட்டான் என்றும் சொன்னான். அவள் தனது பெருவிழிகளை அவன் மீது திருப்பி, எந்த நிலைக்கு என்று கேட்டாள். ஓரில் வேலை பிடித்து கை இப்பொழுது சேலையை கட்டுகிறது, நானே இழுத்து முடி போட்டு வில்லை வளைத்து கை இப்பொழுது வேறு முடிச்சு போடுகிறது என்றான் கடல்வேந்தன். அவனை அன்போடு நோக்கிய நிலக்கள்ளி மெல்ல எழுந்து தலையை கோதிவிட்டு மேலாடையையும் போர்த்தி கொண்டு அவன் அருகே வந்து அவன் தோளின் மீது தனது கையொன்றை போட்டுக்கொண்டு, பாவம் என்று அவனை அனுதாபத்தோடு நோக்கினாள். அவன் கைகள் அவளை அணைத்தன. வேடிக்கைக்கு சொன்னேன் நிலக்கள்ளி, உனக்கு பணிவிடை செய்வதில் எனக்குள்ள வேகம் போரில் கிடையாது என்று கூறினான். பிறகு சாளரத்துக்கு வெளியே நோக்கினான். காலை நேர கடல் பார்ப்பதற்கு பரம ரம்யமாக இருந்தது. தூரத்தை வானம் கடல் மட்டத்தை தொட்டு கொண்டிருந்தது. அதை அவளுக்கும் காட்டிய கடல் மேந்தன், நிலக்கள்ளி நீயும் நானும் வானத்தையும் கடலையும் போலத்தான் என்று கூறினான். நிலக்கள்ளி இயற்கையின் அந்த அழகை பார்த்து உணர்ச்சி அலைகளில் சுழன்றாள். என்னை கடலரசிக்கு உவமையாக சொல்லாதீர்கள் என்றாள். ஏன்? குழப்பத்தோடு வினவினான் கடல் மேந்தன். அதோ பாருங்கள், வானம் திடமாக நிற்கிறது. இவள் தான் தனது அலைக்கரங்களை உயர்த்தி உயர்த்தி வானத்தை இழுக்க முயல்கின்றாள். கடலரசி வெட்கம் கெட்டவள் என்றாள் நிலக்கள்ளி. நிலக்கள்ளி என்று மெதுவாக அழைத்தான் கடல் வேந்தன். என்ன என் வேந்தரே என்றாள் நிலக்கள்ளி. வீரர் குற்றத்தையே நாம் கவனிக்கின்றோம். அதாவது? நம் குற்றத்தை மறந்து விடுகிறோம். புரியும்படி சொல்லுங்கள். நேற்று இரவு அதோ அந்த அலைகளைப் போல் இரு கரங்கள் எழுந்து என் கழுத்தையும் வளைத்தன. இதை முடிக்கவில்லை அவன். அப்படிய சமாசாரம் என்று சீரிய நிலக்கள்ளி தனது இரு கைகளாலும் அவனை பிடித்து தள்ளி கொண்டு போய் அறைக்கு வெளியே தள்ளி கதவையும் தாளிட்டாள். வேகமாக தள்ளப்பட்டதால் படி தடுக்கி கீழே விழுந்துவிட இருந்த கடல்வேந்தன் சமாளித்து தளத்தில் உட்கார்ந்து கொண்டான். அவன் விழுந்ததை பார்த்து ஓடி வந்த ஒரு மாலுமி, எசமான் ஏன் படி தடுக்கி விட்டதா என்று வினவினா.
இல்லை, புயல் அடித்தது என்று கூறிய கடல்வேந்தன் எழுந்து, உப தளபதி செல்ல ஒரு படகு சித்தமாகட்டும் என்றான்.
உத்தரவு என்றான் மாலுமி.
இன்று மாலை நமது மரக்கலங்கள் நகரும், அதையும் அறிவித்துவிடு நமது மாலுமிகளுக்கு
என்று உத்தரவிட்டு நீராடும் அறையை நோக்கி வேகமாக நடந்தான். இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.